السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن القديم والفرقان المجيد يريدون أن يطفئوا نور الله بأفواههم ويأبى الله إلا أن يتم نوره ولو كره الكافرون. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وما توفيق إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அனுகிரகமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னல பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டமாக. பெரம்ப கொண்ட இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா இந்த மனித சமூகத்திற்கு மகத்தான வாழ்வு நெறியாக இஸ்லாம் என்கின்ற சம்பூர்ணமான மார்க்கத்தை வழங்கி மனிதர்களுடைய வாழ்வையும் அல்லாஹ் வணக்கமாக அமைத்து தந்திருக்கிறான். இஸ்லாத்திற்குள்ள மிகப்பெரிய தனிச்சிறப்பு என்றால் வேறு எந்த மதத்திலும் இல்லாத, எந்தவிதமான கலாச்சாரத்திலும் இல்லாத ஒரு மிகப்பெரிய சிறப்பு இஸ்லாத்திலே வணக்கம் என்பதும் வாழ்வு என்பதும் வேறு வேறல்ல. வணக்கம்தான் வாழ்வு, வாழ்வுதான் வணக்கம். இங்கே பிரித்து பார்க்க முடியாது. சிலர்கள் இங்கே சொல்வதை போல முஸ்லிம்கள் தங்களுடைய மதத்தையும் வாழ்க்கையும் ஒன்றாக்கக்கூடாது என்பதாக சொல்கிறார்கள். அறியாமையின் காரணமாக சொல்லப்படுகின்ற வார்த்தை அது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ரெண்டும் தனித்தனி அல்ல, வெவ்வேறு அல்ல. முஸ்லிம்களும் அப்படித்தான் விளங்கி வைத்திருக்கிறோம். தொழுகை, நோன்பு, ஜகாத் இவைகள்லாம் வணக்கம் என்பதாகவும், வாழ்க்கை என்பது சம்பாத்தியம், குடும்பம் என்பதெல்லாம் அது அவரவர்களுடைய விருப்பத்தின்படி வாழுகின்ற ஒன்று என்பதாக நிறைய முஸ்லிம்களுடைய உள்ளத்திலும் அப்படித்தான் இருக்கிறது. அப்படி அல்ல. ஒரு முஸ்லிம் இப்படித்தான் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. பொருளாதாரத்தை இப்படித்தான் திரட்ட வேண்டும், இப்படித்தான் செலவு செய்ய வேண்டும். அவன் வாழ்கின்ற காலம் பிறந்ததிலிருந்து மரணிக்குகின்ற வரையிலும் இஸ்லாம் அவனுக்கு சரியான வழியை சொல்லி தந்திருக்கிறது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும், ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த மனிதன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்வதுதானே மார்க்கம். இஸ்லாம் என்பது மதம் அல்லவே. பழங்காலத்து கதைகளையும் புராணங்களையும் இதிகாசங்களையும் நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு மதம் அல்ல இஸ்லாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் நெறிகளை சொல்லி தருகிற மார்க்கம் அது. இங்கே பிரித்து பார்ப்பதற்கு இடமே கிடையாது. காலை எழுந்ததிலே இருந்து அவன் உறங்குகின்ற வரையிலும், எழுந்த வினாடியில் இருந்து அவன் என்ன சொல்ல வேண்டும், அதற்கு பிறகு அவன் என்னெல்லாம் செய்ய வேண்டும், அவன் உண்ணுதல், படுகுதல், குடித்தல், ஆடை அணிதல், தெருவிலே நடத்தல், அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக அவன் சந்திக்குகின்ற பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இஸ்லாம் தான் வழிகாட்டி இருக்கிறது. உலகத்தில் எந்த மார்க்கமும் அப்படி சொல்லவில்லை. எந்த மார்க்கமும் மனித வாழ்க்கையோடு தன்னுடைய மார்க்கத்தை, மதத்தை இணைக்கவில்லை. இஸ்லாம் அவைகளை இணைத்திருக்கிறது. இன்னும் கூடுதலாக சொல்ல போனால், இஸ்லாத்தினுடைய நெறிமுறைகளின்படி ஒரு மனிதன் செயலாற்றுகிற போது அவைகளெல்லாம் வணக்கமாகவே அமைந்து விடுகின்றன. ஒரு மனிதன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனைவியிடத்திலே அவன் உறவு கொள்வதும் கூட நன்மைக்குரிய உண்மை செயல் என்று சொன்னார்கள். அதுவும் கூட வணக்கம் கேட்கப்பட்டது யார் ரசூலுல்லாஹ், அது எப்படி அது நன்மையை தரக்கூடிய வணக்கமாக அமையும் என்று கேட்டார்கள். நம்முடைய தேவைக்காக நம்முடைய ஆசையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி நாம் சாம்பத்திய உறவை வைத்துக் கொள்கிறோம், அது எப்படி வணக்கமாக ஆகும் என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி என்ன கேட்டார்கள் தெரியுமா? அந்த ஆசையை பூர்த்தி செய்வதற்கு திருமணம் ஆகாத திருமணம் நடக்காத ஒரு பெண்ணோடு இனி உறவு கொள்கிற போது அது பாவமாகுமா இல்லையா என்று கேட்டார்கள், குற்றமாகுமா இல்லையா என்று கேட்டார்கள். ஆம் என்று சொன்னார்கள். அப்படியானால் அது ஹலாலான முறையில் அதை பயன்படுத்துகிற போது அது வணக்கமாக ஆகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே தெளிவுபடுத்தினார்கள். அதற்கும் நன்மை உண்டு. மனைவிக்கு உணவு கொடுப்பது மனிதனுக்கு கடமை, கணவனுக்கு கடமை. அந்த கடமையிலிருந்து அவன் நீங்குகிற போது அதற்கு என்று தண்டனை இருக்கிறது, குற்றம் இருக்கிறது இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு மீறி சொன்னார்கள், மனைவியுடைய வாயிலே ஒரு கவளம் உணவை ஊட்டுவதும் கூட தர்மம் என்று சொன்னார்கள். இங்கே எதுவும் இஸ்லாத்திலிருந்து வெளிப்போகவில்லை. மனைவியோடு இல்லறம் நடத்துவதிலே இருந்து, குழந்தைகளை பராமரிப்பதிலே இருந்து, அவர்களுக்கு உணவு கொடுப்பதிலே இருந்து, அதற்காக தேடுவதிலே இருந்து, எல்லாமே வணக்கம்தான். இந்த அடிப்படையில் திருமணமும், திருமணத்தை நாம் என்ன சொல்கிறோம், அது சடங்காக போய்விட்டது இன்றைய காலத்தில். அதற்காக வேண்டி நாம் அதையும் மார்க்கத்திலிருந்து விலக்கி வைக்க முடியாது. ஒவ்வொரு விஷயத்திலும் குற்றங்கள், பாவங்கள், தவறுகள் இருக்கத்தான் செய்யும். திருமணம் எப்படித்தான் நடத்த வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே நடத்துகிற போது அது வணக்கமாக ஆகிறது, வணக்கத்தை நிறைவேற்றுகிற நன்மையும் கிடைக்கிறது. அதே நம்ம வரந்து மீறி செய்கிற போது அது அவரோடுகூடிய அந்த வரந்து மீறுதல் அவர்களுடைய தனிப்பட்ட விஷயம், அதற்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. எப்போது இஸ்லாம் ஒரு காரியத்தை இந்த முறையிலே நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி அந்த முறையிலே அதை கடைபிடிக்கிற போது அது வணக்கத்தின் நன்மை கிடைக்கிறது. எனவே மனிதனோடு சம்பந்தப்பட்டிருக்கிற அனைத்துமே, மனிதனோடு சம்பந்தப்பட்டிருக்கிற அனைத்துமே வணக்கம்தான். அந்த அடிப்படையில் இங்கு எடுத்துக்கொண்டிருக்கிற விஷயம், இவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் மனித வாழ்வு என்பது வேறு, வணக்கம் என்பது வேறு. எனவே தலாக்கு என்ற பிரச்சனையை வணக்கத்தோடு இணைக்காதீர்கள், வழிபாட்டோடு இணைக்காதீர்கள் சொல்கிறார்கள். குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிற செய்தி அல்லாஹ் சொல்லியிருக்கிற செய்தி, அல்லாஹ்வுடைய செய்திக்கு மாற்றமாக இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் எதுவுமே செய்ய முடியாது. நான் முன்பு வாசித்த அந்த வசனத்திலே அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களை, அல்லாஹ்வுடைய நூலை இவர்கள் வாயால் அணைத்து, வாயால் அணைத்து நூற்றி விடலாம், அணைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். அவனுடைய நூலை பூர்த்தி செய்து விட்டான், அதை பூர்த்தி செய்யாமல் அல்லாஹ் தஆலா விடவில்லை, முழுமைப்படுத்தி விட்டான். காபிர்கள் அதை வெறுத்தாலும் சரியே, நீ வெறுத்தாலும் சரி, அல்லாஹ் அவனுடைய தீனை பூர்த்தி செய்து விட்டான், முழுமைப்படுத்தி விட்டான், அதை யாராலும் வாயால் அணைக்க முடியாது. எத்தனை எத்தனையோ விஷயங்களை இஸ்லாம் சந்தித்திருக்கிறது, இஸ்லாமியர்கள் சந்தித்திருக்கிறார்கள், எத்தனை எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறார்கள். இதை விட மிகப்பெரிய கொடுங்கோலர்கள் எல்லாம் சந்தித்து விட்டுதான் இஸ்லாம் வளர்ந்து ஓங்கி நிற்கிறது இன்றைக்கு. இஸ்லாத்திற்கு வந்த பிறகு ஒரு மனிதனுக்கு எங்காவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா, எங்காவது ஒரு நெருக்கடி உண்டானது என்பதற்காக வேண்டி இஸ்லாத்தை விட்டு போய்விட்டார்களா? இந்தியாவிலே நமக்கு கண்ணுக்கு முன்னாடி நடந்த விஷயம், குஜராத்திலே எவ்வளவு கொடுமை நடந்தது, அங்கிருந்து முஸ்லிம்கள் எல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்களா, எவ்வளவு கொடுமை பண்ணார்கள். அங்க ஒரு கர்ப்பிணி பெண்ணை நடுரோட்டிலே அவருடைய வயிற்றை கிழித்து, அதில் இருக்கிற குழந்தை சிசுவை வெளியில எடுத்து, அந்த தாய்க்கு முன்னாடியே பெட்ரோலை ஊற்றி அந்த குழந்தையை எரித்து, அந்த தாயையும் எரித்துக் கொண்டார்களே. மனிதர்கள் செய்கின்ற காரியமா இது? இன்றைக்கு இவர்கள் பேசுகிறார்கள், நாங்கள் இஸ்லாமிய பெண்களுக்காக வேண்டி நாங்கள் வக்காலத்து வாங்குகிறோம் என்று. எவ்வளவு கொடுமை நடந்தது. உத்தரப்பிரதேசத்திலே ஒரு மாட்டிறைச்சியை வைத்திருந்தார்கள் என்ற காரணத்திற்காக வேண்டி ஒரு குடும்பத்திலே புகுந்து ஒரு பெண்ணை நாசப்படுத்தினார்களே, அப்போது எங்கு போனது இந்த அக்கறை? இன்றைக்கு கூட காஷ்மீரிலே கிட்டத்தட்ட 80,000 பெண்கள் விதவைகளாக இருக்கிறார்கள், 80,000 பெண்கள். வெளியிலே போன ஆண்கள் என்ன ஆனார்கள் என்று தெரியாத அளவுக்கு 1,000,000 பெண்கள் கணவன்மார்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். திடீரென இரவு கதவு தட்டுகிற சத்தம் கேட்கும். கணவன் தான் வந்திருக்கிறாரோ என்று சொல்லி கதவை திறந்தால் அங்க ராணுவ வீரன் நிற்பான். அவன் தன்னுடைய இச்சைக்கு அவளை கட்டுப்படும்படி சொல்லுவான். பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற கொடுமைகள் கொஞ்சமா நஞ்சமா? இவர்கள் பேசுகிறார்கள், பெண்களுக்காக நாங்கள், என்னுடைய சகோதரி அவள் பாதிக்கப்படுவதை நான் விரும்பவில்லை என்று பேசுகிறார்கள். இஸ்லாம் எந்த அளவுக்கு அவர்களை பாதுகாத்திருக்கிறது, இஸ்லாம் எந்த அளவுக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை வழங்கியிருக்கிறது. சமீபத்தில் கர்நாடகத்திலே உயர்நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு கொடுத்தார்கள். யாராவது ஒரு மனைவி பெற்றோர்களை விட்டுவிட்டு வந்துவிட வேண்டும் என்று சொன்னால் அவளை விவாகரத்தை செய்துவிடலாம் என்பதாக. இங்க நாம் சொல்லுகிறோம், பெற்றோர்களிடத்தில் என்னால் வாழ முடியாது, எனக்கு தனி குடும்பத்தனம் தான் வேண்டும் என்று சொன்னால் கணவனுக்கு அந்த பெண்ணை தனியாக இருத்தி வைக்க வேண்டிய கடமை கணவனுக்கு உண்டு என்று சொல்லுகிறோம். இஸ்லாம் அப்படித்தான் சொல்லுகிறது. எங்கேயும் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தது போல இஸ்லாம் சொல்லவில்லை. இப்படியெல்லாம் இஸ்லாம் பெண்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை வழங்கி வருகிறது, மிகப்பெரிய அந்தஸ்தை வழங்கி வருகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நீதிமன்றத்துக்கு போனால் சில விஷயங்கள் ரொம்ப தாமதமாகும். 70 வருடம் கழித்து விவாகரத்து தீர்ப்பு வருகிறது, அது வரையிலும் அந்த பெண் என்ன செய்வார்? இரண்டாவது, நீதிமன்றத்துக்கு நாம் போய்விட்டால் அந்த நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்து விட்டது என்று சொன்னால் வாழ்க்கையில் சேரவே முடியாது. விவாகரத்து ஆனது ஆனதுதான். ஆனால் இஸ்லாத்திலே சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது. முதல்ல என்ன செய்யுங்க, நான் சென்ற 2 வாரங்களுக்கு முன்னால் சொன்னது போல உபதேசம் செய்ய வேண்டும், அதற்கு அடுத்து படுக்கையில பிரித்து வைக்க வேண்டும், 3வது கட்டமாக லேசான அடி அடிக்க வேண்டும், அதற்கும் கட்டுப்படாவிட்டால் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களை வைத்து பேச வேண்டும், அதற்கும் கட்டுப்படாது போனால் ஒரு விவாகரத்து, ஒரு தலாக். அந்த ஒரு தலாக்கு விட்டுவிட்டால் அவள் அஞ்சு பயந்து அவள் திரிந்து விடுவாள். 3 தலாக்குக்கு மத்தியில் இடைவெளி கொடுக்க வேண்டும், அவள் திருந்துவதற்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்றுதான் இஸ்லாம் சொல்லிக்காட்டுகிறது. ஆனால் நீங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியிலே போய் நீதிமன்றம் என்று போய்விட்டால் ஒரு தலாக் விவாகரத்தோடு முடிந்து விட்டது, சேரவே முடியாது. அந்த வாய்ப்பே பெண்களுக்கு இல்லாமல் போய்விடுகிறது, எது பாதுகாப்பு? இப்படியெல்லாம் நிறைய மனிதர்கள் செய்கின்ற இயற்றிய சட்டங்களில குறைபாடுகளும் குளறுபடிகளும் நிறைய இருக்கும். அல்லாஹ் சட்டத்தை ஏற்படுத்திவிட்டால் அந்த சட்டத்திலே நிறைவுதான் இருக்குமே தவிர எந்த குளறுபடிகளும் இருக்காது. அல்லாஹ் தஆலா எத்தனை எத்தனை விஷயங்கள் நமக்கு வெற்றி வழங்கி இருப்பதாக குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இஸ்லாத்திற்கு நெருக்கடிகள் உண்டாகும், சிரமங்கள் ஏற்படும். அப்படி ஏற்படுகிற போது அதை சகித்துக் கொள்ள வேண்டும், பொறுத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் விளக்கங்களையும் கொடுக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஏராளமான விஷயங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹ் குர்ஆனிலே விளக்கம் கொடுத்தான். இங்க விவாதம் தேவையில்லை, திருமறையிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவார். காபாவை, ஏதாவது கிபிலாவை மாற்றிய விவகாரத்தில் உப்புச்சப்பில்லாத ஒரு விவகாரம், யூதர்கள் அதை பெரிய அளவிலே கொடுபிடித்து மிகப்பெரிய விமர்சனம் செய்தார்கள், கண்டதையெல்லாம் சொன்னார்கள். அல்லாஹ் ஒரே வார்த்தை சொல்லிவிட்டான், சயகூலு ஸுஃபஹா, மடையர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னான். வலில்லாஹில் மஷ்ரிக் வல் மஃரிபு, கிழக்கு திசையும் மேற்கு திசையும் எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இதுல அல்லாஹ் எதை சொன்னால் உனக்கு என்ன, அதை செய்துவிட்டு போக வேண்டியதுதான் உன்னுடைய பொறுப்பு, இதுல நீ என்ன கருத்து சொல்வது? அல்லாஹ் சொல்லி காட்டினான். அதுபோலத்தான் இங்கே அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். ஒரு அதாவது உறவு முடியும் என்ற நிலை இருக்கிற போது, 2 பேர்களும் இணைந்து வாழ முடியாது என்ற ஒரு கட்டாயம் இருக்கிற போது அங்கே பிரிந்துவிட வேண்டும், அதுதான் எல்லாத்துக்குமே நல்லது. கடந்த சில வருடங்களுக்கு முன்னால் உயர்நீதிமன்றத்திலே ஒரு பிரச்சனை, விவாகரத்து சம்பந்தமான ஒரு பிரச்சனை. கணவன் தான் புகார் கொடுத்திருக்கிறான், இவள் என்னுடைய மனைவி, 4.5 ஆண்டுகளாக இவள் என்னுடைய பாலியல் விருப்பத்திற்கு இவள் உடன்படவில்லை. ஒரே வீட்டில தான் இருக்கிறோம், 4 வருஷங்களாக எனக்கு இவள் உடன்படவில்லை, பாலியலை ஆசையை நான் தீர்த்துக் கொள்ள முடியவில்லை, இணை விவாகரத்து வேண்டும். நீதிபதி கேட்கிறார், ஏதாவது உடல் கோரார் இருக்கிறதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நல்லதா இருக்கா? சாம்பத்தியத்திற்கு தகுதியான நிலையிலே அவள் இருக்கிறாள். இருந்தாலும் அவள் கணவனை பக்கத்திலே சேர்க்க விடவில்லை. 4.5 வருடங்களாக அவள் அப்படி கொடுமைப்படுத்தி வந்தால் நீதிபதி தீர்ப்பு கொடுத்தார், நீ விவாகரத்து ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக. இதைத்தானே இஸ்லாம் சொல்லுகிறது. இஸ்லாம் சொல்லுகிற விஷயம் அப்படித்தானே, ஒரு மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்கின்ற அளவுக்கு அவள் இடம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அப்போது விவாகரத்தை பெறலாம். நிர்பந்த சூழ்நிலையில் தான், அது ஊக்கப்படுத்தவில்லை, ஆர்வப்படுத்தவில்லை. முடிந்த அளவுக்கு மனிதன் என்ன செய்ய வேண்டும், முயற்சிக்க வேண்டும், இணக்கமாவதற்கான வழிகளை தேட வேண்டும். அதெல்லாம் முடியாத பட்சம் அதை பெறுவதற்கு இஸ்லாம் வழிவகுக்கிறது. ஆண்களுக்கும் மட்டுமல்ல பெண்களுக்கும் அந்த உரிமை உண்டு. ஒரு பெண் தன்னுடைய கணவன் ஒழுங்கான முறையில் செலவினங்களுக்கு கொடுக்கவில்லை, அவளை பராமரிக்கவில்லை, அவளை தனியாக விட்டுவிட்டான், அல்லது வீட்டில் இருந்து கொண்டே செலவினங்களுக்கெல்லாம் கொடுக்காமல் ஊதாரியாக நடக்கிறான் என்று சொன்னால் அவள் என்ன செய்யலாம், விவாகரத்துக்கு வரலாம், என்னை விவாகரத்து செய்துவிடு என்று சொல்லலாம். ஜமாத்தார்கள் விசாரணை செய்து அந்த பெண்ணுக்கு விவாகரத்தை பெற்றுக் கொடுப்பார்கள். அப்படி முடியாது, கொடுக்க முடியாது என்று சொன்னால் நான் செலவினங்களுக்கு கொடுக்கவும் மாட்டேன், அவளை பராமரிக்க மாட்டேன், அதே நேரத்தில் விவாகரத்தையும் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் காசியிடம் செல்லலாம். காசி அவர்களுக்கு மத்தியிலே இருக்கிற உறவை பசங்க செய்வார், நிக்காயை முறித்து விடுவார். பெண்ணுக்கும் உண்டு. இதெல்லாம் எதற்காக வேண்டி அப்படி இந்த வாழ்க்கை சுமூகமாக அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி. அதே நேரத்தில் விவாகரத்தை அனுமதிக்கப்படாத சில மதங்களிலே என்ன நடக்கிறது, எத்தனை கொலைகள் நடக்கின்றன. பிடிக்காத மனைவி கொலை செய்யறதுக்கு விருப்பம் இல்லாட்டாலும் கூட மனைவியை வைத்துக் கொண்டு வேறொருவளை தன்னுடைய அந்த ஆசைக்கு அவன் வைத்துக் கொள்கிறானே. எத்தனை பேர், பெரும்பெரும் அரசியல் தலைவர்கள் உட்பட எல்லாரிடத்திலுமே அந்த வழக்கம் இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டும் கூட தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. அந்த முறையில தவறான முறையில பிறந்த ஒரு ஆண் மகன் பெண்ணை யாராக இருந்தாலும் சொத்திலே பங்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அவர்களுக்குரிய செலவினங்களை தந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. இங்க இஸ்லாத்தில் அதெல்லாம் கிடையாது. இஸ்லாத்தில் நேர்மையான முறையில் ஒரு மனிதன் தன்னுடைய இயற்கையான அந்த இச்சைகளை அவைகளை நேர்மையாக அவன் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அதற்கு உகாத நிலையிலே இருக்குமானால், அதற்கு இடம் கொடுக்காத நிலை இருக்குமானால், அல்லது மனைவி இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிற அந்த வழிமுறைப்படி அந்த நெறிமுறையை கடைபிடிக்காது பிடிவாதமாக இருப்பாளானால் அந்த சர்ப்ப சந்தர்ப்பங்களிலே அவனுக்கு அனுமதி உண்டு. இன்னும் சில பேர்கள் கேட்பார்கள், பெண்களுக்கு மட்டும் தலாக்குடைய தலாக்கு சொல்ல முடியாது, அவர்கள் உன்னை விவாகரத்து செய்து விட்டேன் என்று கணவனை பார்த்து சொல்ல முடியாது, விவாகரத்தால் ஆகாது. ஏன் பெண்களுக்கு அந்த உரிமையை கொடுக்கவில்லை என்று கேட்கிற போது அதுக்கு தெளிவான விளக்கங்களை எழுதுகிறார்கள். பெண் அவசரக்காரி, இஸ்லாம் சொல்லவில்லை, இன்றைக்கு அறிவியலும் சொல்கிறது, ஆய்வுகளும் தெரிவிக்கின்றன, அவசர புத்தி உள்ளவள், தனக்கு பிடிக்காத ஒன்றை அவள் கண்டுவிட்டால் உடனே அவள் விவாகரத்து செய்து விடுவாள், ஆக்ரோஷப்பட்டு விடுவாள், கோபப்பட்டு விடுவாள். அவளிடத்திலே கொடுத்து விட்டால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே 10-20 திருமணங்கள் செய்ய வேண்டியது வரும். அதன் காரணமாகத்தான் அந்த உரிமை அவளுக்கு கொடுக்காமல் இஸ்லாம் ஆண்களுக்கு கொடுத்திருக்கிறது. இவன் கொஞ்சம் நிதானிப்பான், அவசர மாட்டான், யோசனை செய்வான் என்ற காரணத்திற்காகத்தான் இவனிடத்திலே வழங்கியிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இவர்கள் பேசுகிறார்கள், ஒரு ஆண் மட்டும் 4 பேர் பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம், பெண் மட்டும் ஒரே ஒரு கணவனோடு தான் வாழ வேண்டுமாம், அது என்ன நியாயம் என்று கேட்கிறார்கள் அறிவு கட்ட மூடர்கள். நாம் அபுஹனீபா ரஹ்மத்துல்லாஹ்வுடைய மகளார் இடத்திலே அபுஹனீபா ரஹ்மத்துல்லாஹ்வுடைய இந்த பிரச்சனை வந்தது. 4 பெண்கள் வந்து இப்படி கேட்டார்கள், ஆண் மட்டும் என்ன 4 பேர் திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற அனுமதி? அனுமதி ஊக்குவித்தலோ வற்புறுத்தலோ கட்டாயமோ கிடையாது. தேவை இருக்குமானால், அவசியம் இருக்குமானால். மன்னர் ஹாரூன் ரஷீத் பாத்ஷா அவர்கள் 2வது திருமணம் முடிப்பதற்காக வேண்டி எண்ணினார்கள். மனைவியிடத்தில் சொன்னார்கள், மனைவி அனுமதிக்கவில்லை. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை அழைத்து இதுக்கு ஃபத்வா கேட்டார்கள். அதனால மனைவி நாலு பேரை திருமணம் செய்து கொள்ளலாம், மார்க்கம் அனுமதிக்கிறது என்று சொன்ன போது அவர்கள் தன்னுடைய மனைவி ஒரு பார்வையை பார்த்தார்கள். பாத்தியா, நாலு மணி வரைக்கும் திருமணம் செய்துக்கலாம் அப்படின்னு ஒரு மனைவியே ஒரு பார்வையை பார்த்த போது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அரசருக்கு சொன்னார்கள், நாலு பேரை திருமணம் முடிக்கலாம், ஆனா உங்களுக்கு அது ஹலால் இல்லை என்று சொன்னார்கள். உங்களுக்கு அதை செய்வது தடை என்று சொன்னார்கள். ஏன் அப்படி சொல்கிறீர்கள், எனக்கு மட்டும் என்ன தனி சட்டம் என்று கேட்டபோது இமாம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதில் சொன்னார்கள், நீங்க வந்து உங்களுக்கு நீதமாக நடக்க மாட்டீர்கள் என்ற அச்சம் இருக்கிறது, அதன் காரணமாகத்தான் நீங்கள் அப்படி பார்க்கிறீர்கள். நீதமாக யார் நடப்பாரோ அவருக்குத்தான் அனுமதியை தவிர, ஒரு மனிதர் இரண்டு மனைவிகள் மூன்று மனைவிகள் வைத்திருக்கிற ஒரு மனிதருக்கு தன்னுடைய மனைவிமார்களோடு நேர்மையாக நீதமாக நடக்க முடியாது என்று சொன்னால் அவர் திருமணம் இரண்டாம் திருமணமோ மூன்றாம் திருமணமோ செய்வது தவறாகும் என்று சொன்னார்கள். இஸ்லாம் இப்படித்தான் சொல்லியிருக்கிறதே தவிர யாரையும் வற்புறுத்தவில்லை. அப்படி மகளிடத்தில் இந்த பிரச்சனை வந்ததை அவர்கள் சொன்னார்கள். இதுக்கு பதில் என்ன தெரியுமா, ஒரு ஒரு ஆண் மட்டும் நான்கு பேரை திருமணம் செய்து கொள்ளலாமா, பெண் மட்டும் என்ன ஒரே ஒருத்தர் திருமணம் செய்யணும், நாலு ரெண்டு கணவன்மார்கள் ஒரே நேரத்தில் இருக்கக்கூடாது என்று இஸ்லாம் தடை விதிக்கிறது என்ன காரணம்? அவர்கள் சொன்னார்கள், நாலு பேரும் ஒவ்வொரு டம்ளர்ல பால் எடுத்துருவாங்கன்னு சொன்னாங்க. அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு டம்ளர்லே பாலை கொண்டு வந்தார்கள், நாலு பேர் ஒரே பாத்திரத்தில் ஊத்துங்க, நான்கு டம்ளர்ல இருக்கிற பாலும் ஒரே பாத்திரத்திலே ஊத்தப்பட்டது. இப்போது அவர்கள் சொன்னார்கள், அவங்கவுங்க பால் எடுத்துக்கிறங்க, பிரிச்சு எடுக்க முடியுமா, இதுதான் உங்களுக்கு வழக்கம் என்று சொன்னார்கள். ஒரு கருவறையில ஒருவருடைய விந்துதான் போய் சேர வேண்டும், அதுதான் நியதி இயற்கை. அதற்கு மாற்றமாக நான்கு பேர்களுடைய நீர் போய் சேருமானால் யாருடைய குழந்தை என்பதிலே கருத்து வேறுபாடு வராதா, பிரச்சனைகள் எழாதா? அல்லாஹு தஆலா சரியாகத்தான் அவைகளை சொல்லியிருக்கிறார் என்று விளக்கம் சொல்லி அனுப்பினார்கள். இன்றைக்கு பேசுகிறார்கள், இஸ்லாத்தில் இப்படி இருக்கிறதே, இது அநியாயம் இல்லையா, பாலியல் விரோதம் இல்லையா என்று பேசுகிறார்கள். இஸ்லாம் பாலியல் பாகுபாடு ஏற்படுத்தவே இல்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற விதங்கள் அப்படித்தான் இருக்கிறது. வல் முஃமினீன் வல் முஃமினாத் வஸ்ஸாதிகீன் வஸ்ஸாதிகாத் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து தான் சொல்லியிருப்பார். விபச்சார குற்றத்தை பற்றி சொல்கிற போது அஸ்ஸானி வஸ்ஸானியத்து அஸ்ஸானியத்து வஸ்ஸானி என்று தான் சொல்கிறார். ஆரம்பம் செய்கிற ஆணும் பெண்ணும் திருடுகின்ற ஆணும் திருடுகின்ற பெண்ணும் ராகுபாட்டை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. சட்டம் என்று வருகிற போது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான சட்டம் தான், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். எல்லாம் விளங்காமல் இன்னைக்கு எதையோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம இடத்துல இருக்கிற சில தவறுகள் அது நடக்கத்தான் செய்கின்றன. எல்லா இடத்திலும் தவறு நடக்கிறது. என் பள்ளிவாசலுக்கு வந்து செருப்பு போறது இல்லையா, திருட்டு போறது இல்லையா, அதுக்காக வேண்டிய பள்ளிவாசலுக்கே போகக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? தவறுகள் எல்லா மட்டத்திலும் எல்லா நிலையிலும் இருக்கும். அதுபோன்று அறியாதவர்கள், இஸ்லாத்தை பற்றி விளங்காதவர்கள், புரியாதவர்கள் விவாகரத்து செய்து விடுகிறார்கள். போன் மூலம் விவாகரத்து செய்கிறார்கள், வாட்ஸ்அப் மூலம் அனுப்புகிறார்கள், இமெயில் மூலம் அனுப்புகிறார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். எப்படி சொன்னாலும் விவாகரத்து நிகழ்ந்து விடும். விளையாட்டுக்கு சொன்னாலும் சரி, விளையமாக சொன்னாலும் சரி, எந்த வகையிலே சொன்னாலும் விவாகரத்து நிகழ்ந்து விடும். ஏன்னா அது அவ்வளவு டேஞ்சரானது, அங்கு கை வைக்க கூடாது. போன்ல சொன்னா நிகழாது என்றெல்லாம் இல்லை, போன்ல சொன்னால் நிகழும். மனைவியை பார்த்து சொல்கிறார், உன்னை நான் விவாகரத்து செய்து விட்டேன், அந்த குரல் கணவனுடைய குரல் தான் என்பது உறுதியானால் அது நிகழும். ஏன் இந்த அளவுக்கு இஸ்லாம் தெளிவிருக்கிறது, அந்த வார்த்தையை நீ உபயோகப்படுத்தக் கூடாதுங்கிறதுக்காகத்தான், அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான். அது அவ்வளவு டேஞ்சரானது, அதனால் அந்த பக்கமே நீ போகக்கூடாது. முடிந்த அளவுக்கு அந்த பெண்ணை முழுமையாக அவருடைய வாழ்க்கையை திருப்திகரமான முறையில் அவர்களோடு வாழ்ந்து இல்லறம் நடத்த வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய விருப்பம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிலைதான். ஆனால் இன்றைக்கு அது அந்த சட்டத்தை எடுக்க வேண்டுவதற்காக வேண்டி பெரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இதை எடுப்பார்கள், நாளைக்கு வேறொன்றை சொல்வார்கள். இது தொடராக போய்கொண்டிருக்கும். எனவேதான் இந்தியாவில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களும் ஆண் பெண் உட்பட எல்லாருமே இந்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். ஒருபோதும் இந்த எங்களுக்கு வேண்டாம், அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறானோ அது ஒண்ணுமே இல்லை. கடந்த காலங்களில மற்றவர்களுடைய சட்டத்திலே கணவன் இறந்து விட்டால் மனைவி சேர்ந்து எரிஞ்சு போயிடணும், அப்படித்தான் இருந்தது இல்லையா? அதுக்கப்புறம்தான் அந்த சதி என்கின்ற அந்த செயலுக்கு தடை சட்டம் ஏற்படுத்தப்பட்டது. எவ்வளவு கொடூரமான ஒன்று! திருமணமாகி 6 மாதமாயிருந்தாலும் சரி, 6 நாட்களாயிருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, திருமணம் முடித்த பிறகு அந்த கணவன் தான் அவனுக்கு தெய்வம். அந்த கணவனை அவள் இழந்து விட்டால் அதுக்கு பிறகு அவனுக்கு வாழ்க்கை கிடையாது, அவள் இறக்க வேண்டியதுதான். எனவே கணவனை எரியூட்டுகின்ற அந்த நெருப்பிலேயே அந்த பெண்ணையும் இழுத்து கொண்டு வந்து போட்டு எரியூட்டி விடுவார்கள். அப்படி வாலிபத்தையோ அவருடைய ஆசைகளையோ பார்த்து இங்கே நடந்து கொண்டிருந்தது. அதற்கு தடை சட்டம் வந்தபோது இதுவே பார்லிமெண்டிலே ஆயிரக்கணக்கான பெண்கள் திரண்டு எங்களுக்கு இந்த சட்டம் வேண்டாம், நாங்கள் கணவனோடு மடியவே விரும்புகிறோம் என்று போராடினார்கள். அதெல்லாம் பெருசா தெரியல, அது எவ்வளவு பெரிய கொடுமை! அது மனித உயிருக்கு உழை வைக்குகின்ற செயல் அல்லவா? அதை பற்றி பெரிதாக பேசவில்லை, பெரிதாக தோன்றவில்லை. இது என்னைக்கே எங்கேயோ எப்போ ஒண்ணு நடக்கிறது, அதே நடந்தா கொண்டு இருக்கிறது. விகிதாச்சாரப்படி முஸ்லிம்களில கிட்டத்தட்ட 6 கோடிக்கும் மேலான முஸ்லிம்கள் இந்தியாவில வாழ்கிறார்கள். ஆனால் 2% கூட விவாகரத்து நடைபெறுவதில்லை. ஆனால் விவாகரத்தே கூடாது என்று தடை இருக்கிற மதங்களில இஸ்லாத்தை விட ஏராளமான விவாகரத்தையும் விகிதாச்சாரத்தையும் தாண்டி போய் கொண்டிருக்கிறது. ஜமாத்துகள் எல்லாருமே அதுக்குதான் ஜமாத்துக்கு வரணும்னு சொல்லி சொல்றது எதுக்குன்னா, முடிந்த அளவுக்கு ஜமாத்தினர்கள் பெண் பக்கம்தான் பேசுவார்கள். அவரிடத்தில் என்ன தவறு இருந்தாலும் கூட, எந்த ஜமாத்துக்கு போனாலும் சரி, பெண்ணுக்கும் வாழ்வை கொடுக்க வேண்டும், பெண்ணுக்கு நாம் சாதகமாக இருக்க வேண்டும். அதனால் அவளை குற்றம் செய்தாலும் அவளை மன்னித்து விடப்பா, அதை தெரிந்துபடுத்தாதே, அவள் அப்படி குறைமதி உள்ளவள் தான், பலவிதமான குறைபாடு உள்ளவள் தான், அவளை நீ ஏற்றுக்கொள் என்று சொல்லி சமாதானம் தான் செய்து வைப்பார்களே தவிர உடனே விவாகரத்துக்கு போய் வருவதில்லை. கிட்டத்தட்ட 99.5% இப்படித்தான் நடக்கிறது. ஏன்னா அதுதான் ரசூலுல்லா நமக்கு காட்டி தந்த வழி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜைனப் ரலியல்லாஹு வீட்டில் இருக்கிறார்கள். அசரத் தொழுத பின்னால் இப்படி மற்ற மனைமார்களுடைய வீட்டுக்கு போய் வருவது வழக்கம். அன்றைக்கு அவள் ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஜெயினப் ரல்லாவுக்கான அவர்கள் அல்ல, பக்கத்து பக்கத்து வீடுதான். ஜெயினப் ரல்லாவும் ரசூல்லாவுக்கு பிடித்தமான ஒரு பலகாரம், ஒரு இனிப்பான பண்டம், அதே அடிமை பின்ன ரசூல் ஆயிஷா நாயகி வீட்டில் இருக்காங்க, கொண்டு போய் கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு கொடுத்து அனுப்புனாங்க. அந்த பனிப்பெண் வீட்டுக்குள்ள வந்து ரசூல்லாவிடத்தில் அந்த தட்டை நீட்டினால் ஆயிஷா ரல்லாவுக்கு கடுமையான ரோஷம் ஏற்பட்டு விட்டது. என்ன செய்தாங்கன்னா, என்னுடைய வீட்டில் ரசூலுல்லாஹ் இருக்கும் போது இவன் பலகாரம் கொடுத்து அனுப்புறது அப்படி சொல்லி வந்த அந்த தட்டை, கை வைத்திருந்த அந்த தட்டை ஓங்கி ஒரு அடி கொடுத்தார்கள். அது கண்ணாடிக்கு இன்னும் அது கீழே விழுந்து உடைந்து விட்டது, பலகாரமும் சிதறி விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படவில்லை, ஆத்திரப்படவில்லை. நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? எதுவுமே சொல்லவில்லை. அந்த வந்த பெண்ணிடத்திலே சொன்னார்கள், உங்களுடைய தாயாருக்கு ரோஷம் வந்து விட்டது, இந்த பலகாரம் வேணா அப்படின்னு சொல்லி ஆயிஷா நாயகத்திலே சொன்னார்கள், ஆயிஷாவே, ஜெயினபு கொடுத்த தட்டு உடைந்து விட்டது, அதுக்கு பதிலாக நீ ஒரு தட்டை கொண்டு வா என்று சொல்லி ஒரு தட்டை வாங்கி கீழே சிதறி போயிருந்த அந்த பலகாரங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உட்கார்ந்து அவைகளை பெருக்கி எடுத்து அந்த தட்டிலே வைத்து அந்த பெண்ணிடத்திலே கொடுத்து அனுப்பினார்கள். எந்த அளவுக்கு இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். பெண் ஆத்திரப்படுகின்ற சூழ்நிலை வருகிற போது அப்போது கூட செல்லலாசன ஆயிஷா நாய்க்கு கோபம் வந்துட்டது கூட சொல்லல, உம்முடைய தாயாருக்கு ரோஷம் வந்து விட்டது என்று சொன்னார்கள். வார்த்தைகளை கூட நாகரிகமாக கண்ணியமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு தான் இஸ்லாம் பெண்களிடத்தில் நடக்க சொல்கிறது. அது பெரிய தாழ்ந்து போயிருக்கிற விஷயம் அல்ல. என்னிடத்திலே நாம வந்து அதாவது நம்முடைய கௌரவத்தை இழக்குகிற விஷயம் அல்ல. சில நேரங்களில் அவர்களிடத்தில் ஏற்படுகிற இது மாதிரியான உணர்ச்சி பூர்வமான செயல்பாடுகள் வருகிற போது அவர்களை சகித்துக் கொள்ள வேண்டும், பொறுத்துக் கொள்ள வேண்டும். அவள் நம்முடைய ஒரு துண்டு தான், நம்முடைய உடலிலே இருக்கிற ஒரு பகுதி தான். அல்லாஹ் தஆலா அப்படிதான் படைச்சிருக்கான். உன்னுடைய மனைவி வேறு யாரும் அல்ல, உன்னுடைய விலாயிலிருந்து படைக்கப்பட்டவள், உன்னுடைய துண்டு தான் அது. எனவே உன்னுடைய பகுதியை நீ வெட்டி எறிய முடியுமா? அதை தூரப்படுத்த முடியுமா? ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டது சொன்னால் அதை அகற்ற முடியுமா? அதுபோலத்தான் நீ பாவிக்க வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டுகிறது. இப்படியெல்லாம் தெளிவான வாழ்க்கை முறைகளை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிற போது இது மாதிரியான சில அறியாமைக்காரர்கள், மதி இழந்தவர்கள், அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு விரோதமாக ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்காக வேண்டி முயற்சிக்கிறார்கள். அந்த பேச்சுக்கே இங்க இடமில்லை. ஏன்னா இதை நாங்கள் ஏற்படுத்தினதல்ல, அல்லது எங்கள் முன்னோர்கள் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற இதிகாசங்களை ஏற்படுத்தியவர்கள், அந்த கதை எழுதினவர்கள், இந்த கதை எழுதினவர்கள், அதுக்கெல்லாம் ஆதாரமே கிடையாது. அவைகளை மிகப்பெரிய புனிதமாக கதை தலையில தூக்கி வைத்திருக்கிறீர்களே. அப்படிப்பட்டவை அல்ல குர்ஆன். அல்லாஹ்வால் மனித குலத்திற்கு வாழ்க்கை நெறியாக தரப்பட்டது, அதில் சொல்லப்பட்டது அத்தனையுமே சரியான விதம், அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. எனவேதான் அல்லாஹ் சொல்லுவாங்களா, தபதீலி கலிமாதில்லா, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு மாற்று கருத்து கிடையாது. அந்த அடிப்படையில் தான் இஸ்லாமியர்கள் ஒன்று திரண்டு அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டத்திற்கு எதிர்ப்பாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். வல்ல ரஹ்மான் நமக்கு நிச்சயம் வெற்றியை தருவான். இஸ்லாம் நாம் இங்கு இருக்கிற அத்தனை பேர்களும், சென்ற வாரம் உங்களிடத்திலே சொன்னோம், ஒரு படிவம் இருக்கிறது, அதை கையெழுத்து போட்டுக் கொடுங்கள் சொல்லி சொன்னோம். அது கையெழுத்து வாங்கி அதுக்கப்புறம் இளைஞர்கள் வீடுகளாக வந்து கையெழுத்து வாங்கியும் கூட 1000 கூட நிரம்பவில்லை. இந்த மசூதி காலனியில 1000 நபர்கள் தான் இருக்கிறோமா? வீடு தூர தூரமா இருக்கிறவங்க எல்லாம் கூட 2000-3000 கையெழுத்து வாங்கிட்டாங்க. ஏன் இவ்வளவு பிற்போக்குத்தனமாக இருக்கிறோம்? கையெழுத்து போடாதவர்கள் கையெழுத்து போடுங்கள். வீட்டில கையெழுத்து வாங்க வேண்டியவர்கள் அங்க படிவம் இருக்கிறது, அதை வாங்கிவிட்டு வீட்டில கையெழுத்து வாங்கி கொண்டு வந்து கொடுங்க. இது என்ன, இது வந்து நம்ம உயிரை விட முக்கியமானது. அதுதான் நான் சொல்லுவேன், சாதாரணமாக கருதி விடாதீர்கள். இங்க வாங்கிட்டு அங்க கொண்டு போடுறது அல்ல, அது நமக்கு உயிரை விட சரியத்து என்பது உயிரை விட மேலானது, அல்லாஹ்வுடைய சட்டம் என்பது நமது உயிரை விட மேலானது அப்படின்னு கருத்தோடு நீங்கள் அந்த பாமை எடுத்துக்கொண்டு வீட்டில் யாரெல்லாம் 15 வயதுக்கு மேல இருக்கிறார்களோ அவரிடத்திலாம் கையெழுத்து வாங்கி, ஆணுக்கு பெண்ணுக்கு தனித்தனியாக படிவம் இருக்கிறது, அதை பெற்றுக்கொண்டு இங்கே நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்று நான் உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் பெண்களுக்கு விளக்கம் கொடுப்பதற்காக வேண்டி நாளை தினம் மாறி துளைக்கு பிறகு மாதாந்திர பயன் நமது அப்பாஸ் பாயாருடைய இல்லத்திலே நடைபெற இருக்கிறது. எல்லாரும் அவங்க உங்களுடைய வீட்டில சொல்லி இந்த பெண்களை வரவைங்க. நோட்டீஸ் இருக்கிறது, ஒவ்வொருத்தரும் நோட்டீஸ் எடுத்துட்டு போங்க. இந்த சம்பந்தமாக பேசப்படும், அதனால இடம் கொள்ளாத அளவுக்கு பெண்களின் கூட்டம் அங்கே நிரம்பி வெளிய வேண்டும். அது உங்களுடைய பொறுப்பு என்று நான் உங்களை இடத்துல பொறுப்பு சாட்டுகிறேன். அதுபோல இன்ஷா அல்லாஹ் வருகின்ற 5ஆம் தேதி இது தொடர்பான விளக்கங்களை சொல்வதற்காக வேண்டிய உலமாக்களும் அதுபோல கல்வியாளர்களும் வர இருக்கிறார்கள். நிதி ஸ்கூலில் வருகின்ற சனிக்கிழமை, அடுத்த சனிக்கிழமை 5ஆம் தேதி 6 மணியிலிருந்து 9 மணி வரையிலும் அங்கே நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். வல்ல ரஹ்மான் நம்முடைய மார்க்கத்தை பாதுகாத்து நம்முடைய சந்ததியினர்கள் அவர்கள் காலம் வரையிலும் கியாமத்த நாள் வரையிலும் இதுபோன்ற எந்த ஆபத்துகளும் வராமல் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தி பாதுகாத்து தருவானாக என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாஹ்ரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். சுன்னத்துல் உலமா. Thank you.